நட்டு பாயிண்ட்ஸ் மேட் பிகே ஃபோம்ல டோன்ட் வரி வித் கிரிடி கேடறிய ஜலங்களா டாப் பண்ற கலக்கில் இட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம மெட்ராஸ் வீக்கா கொண்டாட்டு வரோம். ஓகே, அந்த இதுல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் வருவாங்க, சூப்பரான விஷயங்கள்லாம் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் நாம கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் மாத்திக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இன்னைக்கு யாரு மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல் இப்படி சென்னை சென்னை எஸ் நம்மளோட இன்னைக்கு யாருங்க அப்படின்னா வந்து முத்துக்குமார் சார் இருக்காரு. ஓகே, யார் இவர் அப்படின்னா வந்து பப்ளிஷர் அண்ட் எடிட்டர், மக்கள் குரல்ல வந்து பப்ளிஷர் அண்ட் எடிட்டர் கூடியவர். அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸஸ், பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார், பல இடங்களில் போயிட்டு பல விஷயங்களை பார்த்துருக்கிறாரு. கண்டிப்பா அவருடைய அனுபவங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன். சார், இப்போ வந்து குட் மார்னிங். முதல் கேள்வியா வந்து நாங்க பாக்குற சென்னைக்கும் நீங்க பார்த்த மெட்ராஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த ஓல்டு மெட்ராஸ், நீங்க சந்தித்த அந்த மெட்ராஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நினைவுகள் பத்தி சொல்ல முடியுமா?
வணக்கம். 381வது மெட்ராஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னை விசேஷமாக அழைத்து இந்த இன்டர்வியூவில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய மெட்ராஸ், நவீன சென்னை, இதை பற்றி சில எனது கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய வந்திருக்கிறேன். பேர்ட்ஸ் ஐ வியூ, அதாவது மேலே விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்த்தால் சென்னை நெய்தல், அதாவது கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும் என்பது நன்றாகவே தெரியும். பழைய சென்னை என்றால் கடற்கரை, பசுமை, ஓங்கி உயர்ந்த கட்டிடங்கள் அதிகம் இருக்காது, ஆனால் மரங்களும் மிக குறைந்த வாகன ஓட்டங்களும், இதுதான் எனக்கு என் நினைவுக்கு வருகிறது. கடற்கரையில் இன்றைய கூட்ட நெரிசல் கிடையாது, வாகன நிறுத்தம் இவ்வளவு பெரியதாக இருந்ததும் கிடையாது. அதிகபட்சம் நான் போனது எல்லாம் சாந்தோம் பீச். இன்று சாந்தோம் பீச் அப்படி ஒரு ஈர்ப்பு யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை. மெரினா கடற்கரை உலகிலேயே மிக நீண்ட, இரண்டாவது நீண்ட கடற்கரை, அதற்கு தனி அந்தஸ்து உண்டு, நிறைய பேர் போய் பார்க்க போவோம். அடுத்தது எல்லோரும் விரும்பி செல்வது இன்றைய பெசன் நகர், அன்றெல்லாம் எலியட்ஸ் பீச் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த சாந்தோம் பீச், நான் 1963 பான், சென்னையிலே பிறந்து வளர்ந்தவன், ஸ்கூல், காலேஜ், வேலை, திருமணமாகி செட்டில் ஆனது எல்லாமே இதே சென்னை தான். சோ என்னுடைய 1975 எனது 10 வயது பருவத்தில் அதிகமாக நான் விளையாடிய நாட்கள் என்றால் அது கடற்கரை சாந்தோம் பீச் தான் இருக்கும். சாந்தோம் பீச்சில் அப்படி என்ன ஈர்ப்பு? இன்றைய சாந்தோம் சர்ச் ஒட்டி ஒரு சின்ன சாலை போகிறது இல்லவா, அந்த சாலையுடைய எண்டில் படிக்கட்டுகளில் கீழே இறங்கினால் அங்கு ஒரு பெரிய ஒரு வட்டமான ஒரு கம்யூனிட்டிஸ் வளாகம், ஒரு கட்டடம் இருக்கும். அதுல ரேடியோ, அந்த காலத்தில் மெட்ராஸ், ஓல்டு மெட்ராஸ் அப்படின்னா இந்த செய்திகள், ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் இங்கதான் கேட்க மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்துல அந்த கடற்கரையை ஒட்டி விளையாட, சிறுவர்கள் விளையாட ஊஞ்சல், சீசா, மேலே ஏறி விளையாடக்கூடிய பார் விளையாட்டுகள், குரங்கு மாதிரி அங்கே எங்கேயும் ஓடி ஆடி குதித்து விளையாட நல்ல அருமையான இடம். ஒரு 6-7 கருவிகள் அங்கே இருக்கும். அது போக மண்ல த்ரோபால், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், பச்சை குதிரை தாண்டது, ஜம்ப் பண்ணி விளையாடுறது, எந்த விளையாட்டுனாலும் கபடி, இப்படி எந்த விளையாட்டு விளையாடினாலும் அடிப்படவே படாது. ஏன்னா மண் அந்த அளவுக்கு அங்கு இருந்தது. வீட்டுக்கு போனா மண்ணா வருவோம், குளித்தா மண்ணாக அந்த இடமே ஒரு ரொம்ப நாஸ்டியா இருக்கும். ஆனா இதுவரை ஒரு கீரல் சிராய்ப்பு என்று யாருக்கும் வந்தது கிடையாது. அந்த விளையாட்டு, அந்த விளையாட்டு பருவத்தில் எங்களுக்கு கிடைத்த அருமையான இடம் அந்த சாந்தோம் பீச். இன்று கடற்கரையில் எங்கும் சிறுவர்கள் விளையாட எந்த ஒரு பகுதியும் இருப்பதாக கண்ணுக்கு தெரியவில்லை. கடற்கரை நன்றாக நீட்டா இருக்குது, வாக்கிங் போக ஏதுவாக இருக்கிறது, காற்று வாங்க இன்னும் நல்ல அருமையான இடம். ஆனால் அன்று இளம் பருவத்தில் சைக்கிளில் சென்று விளையாட நாட்கள் திரும்ப வராது என்றுதான் நினைக்கிறேன்.
ஓகே சார், அழகா சூப்பரா அப்படியே சொல்லி நீங்க புரிய வைக்கிறீங்க. ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ சோ மச். இன்னும் பேசுவோம். நீங்க கேட்டு 9.7 பிகே ஃபோம்ல டோன்ட் வரி வித் கிரிடி, டாப் பண்ற கலக்கில் இட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. 9.7 பிகே ஃபோம்ல நீங்க கேட்டிருக்கிறது டோன்ட் வரி வித் கிரிடி, டாப் பண்ற கலக்கில் இட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. சொல்லுங்களா, இந்த வாரம் முழுக்க வந்து இட்ஸ் மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல். ஓகே, மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல் இப்படி சென்னை சென்னை. இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து மிஸ்டர் முத்துக்குமார் இருக்காரு, பப்ளிஷர் அண்ட் எடிட்டரா இருக்கக்கூடிய ஒரு எக்கச்சக்கமான அனுபவம், உலக அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்தவர், நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார் நம்மளுடைய சென்னையை பத்தி, இதுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸை பத்தி. சார், இப்போ வந்து சென்னைன்னு வரும்போது நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நிறைய பேசுறோம் இல்ல, ஆனா வந்து நீங்க நம்ம கிட்ட பர்சனலா பேசுறத கூட நீங்க வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க, நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா எவ்வளவு இதை பண்ணலாம், எவ்வளவு விஷயங்கள் இங்க அடங்கி இருக்கு, உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கானே. பட் நிறைய விஷயங்கள் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா இங்க இருக்கும்போது நாம அந்த கோணத்துல இதை பெருசா பாக்குறது இல்லையோ,
ஓகே நம்ம சொல்றோம் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் எல்லாம் சொல்றோம் ரைட், ஆனா அங்க எத்தனை ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்கன்ற கேள்வி டக்குன்னு வந்துரும், நிறைய இருக்கு அந்த மாதிரி. பட் ஏன் அதை நம்ம ஒரு பெருசா அதை பாக்குறது இல்லையோன்ற ஒரு ஃபீல், நீங்க நினைக்கிறீங்க சார்?
இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கட்டடங்களா இருக்கிற மால்ஸ் ஐகானிக்கா இருக்கு, ஒவ்வொரு மாலும் ஒவ்வொரு கட்டடமும். ஆனால் 1970 அந்த 75 எங்க சென்னைக்கு என்னை பார்க்க வெளி ஊரிலிருந்து யாரும் வந்தால் அவர்களை அழைத்து செல்லும் இடம் ஓங்கி உயர்ந்த அந்த 14 கட்டிடம் மவுண்ட் ரோடின் ஐகானிக் LIC கட்டிடம் தான். இன்னைக்கும் நான் அந்த பிளாட்ஃபார்ம்லயோ கார்லயோ இல்ல அந்த கிராஸ் பண்ணி போற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த LIC கட்டிடத்தை அப்படி உயர்ந்து நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவேன். ஏன்னா 1950s அது கட்டடத்தை கட்டுமானத்தை துவக்கி கட்டி முடித்திருக்கிறார்கள். அன்று இந்தியாவிலேயே மிக உயரமான கட்டடம் அதுதான், சில 6-8 இந்த 14 கட்டடத்தை ஒரு அலுவலகத்திற்காக கட்டியது ஆச்சரியமான ஒன்று. அந்த காலத்துல ஏன் அந்த அளவுக்கு அதை ஒரு விசாலமா உயரமா கட்டணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனா அருமையான கட்டடம் சென்னைக்கு, அது வந்து ஒரு அடையாளம் என்பதுதான் உண்மை, சந்தேகமே இல்லை. அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் போனாலே அந்த சிகப்பு கட்டடம் மெஜஸ்டிக்கா நம்மளை வரவேற்கும். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ள போனாலே பரபரப்பான ஒரு சூழல் இருக்கும், ட்ரெயின் வரும் போகும், போர்ட்டர் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு, தள்ளு வண்டிகளை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல நிறைய குதிரை வண்டியா நிற்கும். இது மெட்ராஸ். இன்று கார்களும் பைக்குகளும் மாறிவிட்டது, ஆனால் சென்ட்ரல் ஸ்டேஷன் பரபரப்பு இன்றும் குறையவில்லை. அந்த பக்கம் கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் வால்டாக்ஸோட பக்கம் வந்துட்டாலே இந்த சரக்கு சாமான்களை கையாளும் பரபரப்பு அன்று ரொம்ப ஏகப்பட்டதாக இருக்கும். வாசமும் இந்த கருவாடை ஏதோ எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், வாசமும் அந்த பக்கம் வீசும். இப்படியாக இருந்தது சென்ட்ரல் ஸ்டேஷன். அதற்கு அருகாமையில் இருந்த மற்றொரு ஸ்டேஷன் நமது எக்மூர் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அன்று நாங்கள் அங்கு உள்ள போனா நம்ம டவுன் சவுத்துக்கு போற ரயில்களுக்காக போனால் பரபரப்பே இருக்காது, குறைந்த ரயில்கள் தான் இருக்கும், அதிக ஜன நடமாட்டமும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மெட்ராஸ் அன்று இருந்தது. அதே ரயில்வே ஸ்டேஷன் இன்று நான் போய் பார்க்கிறேன், சென்ட்ரலுக்கு இந்த பக்கம் வடக்கு நோக்கி செல்லும் ரயில்களும் இங்கிருந்து புறப்படுகிறது. பரபரப்பான ஒரு எக்மூராக இருக்கிறது. மாற்றம் அந்த கட்டட அமைப்பில் எதுவும் இல்லை, அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 40-50 அதே கட்டடம் அப்படியே இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறது. பார்க்க அது ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியும் கவர்ச்சியும் தருகிறது. இந்த கட்டடங்களும் இந்த உயர் LIC-யும் என் நினைவுகளை விட்டு என்றும் மறையாது. இன்றைய தலைமுறைக்கு மெட்ராஸ் அப்படி என்ன அதுல விசேஷம் என்று பார்க்கலாம். இன்று பல மால்கள் பல அடுக்குமாடி குடித்தனங்கள் எல்லாம் வந்துவிட்டது. அதுல இது வந்து கடல்ல கரைந்த உப்பாக சிறு துளியாக தெரியலாம், ஆனால் அதுதான் உண்மையான மெட்ராஸ், நமது சென்னையின் முதல் வளர்ச்சிக்கான முதல் படிகள் அது.
ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இன்னும் பேசுவோம். நீங்க கேட்டிருக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டோன்ட் வரி வித் கிரிடி கேட்டிருக்கீங்க சிலங்களா, டாப் பண்ற கலக்கல இட்ஸ் மாத் யோர் சி லைஃப் ஈஸி.
மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல் இப்படி சென்னை.
ரைட், சோ மெட்ராஸ் வீக்கா இந்த வாரம் முழுக்க நம்ம கொண்டாடி இருக்கிறோம். சந்தையில் இன்னைக்கு நம்மளோட வந்து மிஸ்டர் முத்துக்குமார் இருக்காரு, பப்ளிஷராகவும் எடிட்டராகவும் இருக்கக்கூடியவர். மக்கள் குரல்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு வச்சுக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டின்னு வரும்போது நீர் தண்ணீர் பற்றாக்குறைன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு நாம வந்து பேர்களில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த லேக் ஏரியா பல இடங்கள் லேக்ஸ் அப்படின்னு பேர்லாம் இருக்கும், ஆனா எங்கேயுமே பார்த்தா தண்ணியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம வந்து மாநிலம் முடிச்சுட்டு இருக்கோம். இல்ல ஒரு டைம்ல வந்து இதே இடங்கள் வந்து நல்ல ஒரு வளமான பகுதிகளா இருந்த ஒரு காலமும் உண்டு. அதை பத்தி சொல்ல முடியுமா?
நாம் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் இது நெய்தல். சென்னை என்பது நெய்தல கடலும் கடல்சார் பகுதி. ஆனால் இந்த கடல்சார் பகுதியில் ஏன் தண்ணீர் பஞ்சம் என்று நாம் ஒரு ஆய்வு செய்தாக வேண்டும். ஒரு 30 முன்னாடி சென்னையில குழாயடி சண்டை என்பது நிரந்தரமான ஒன்று. நீங்க எப்ப போய் அந்த பக்கம் வெளியில போனாலும் அங்க ஒரு குழாய் இருக்கும், அங்க 4 குடத்தை வச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன்? அதாவது சென்னையுடைய நகர அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்ற மெட்ராஸ் அதுக்கும் முன்னாடி ஆங்கிலேயர் இருந்த காலகட்டத்திலே கடல் இருக்கிறது, கடல் நோக்கி வரக்கூடிய நீர்நிலைகள் அதிகம். அந்த நீர்நிலைகளை ஒட்டி இருக்க பகுதிகள் பேர் பாக்கம். பாக்கம் என்றால் கடலை நோக்கி செல்லும் நீர்நிலை அருகே இருக்கும் குடியிருப்புகள். பட்டினப்பாக்கம், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அரும்பாக்கம், இப்படி உள்ள போய்கிட்டே இருக்கிறது. சோ அங்கெல்லாம் நீர்நிலை இருந்திருக்கிறது, தண்ணீர் இருந்திருக்கிறது. அந்த படங்களை எல்லாம் நான் பார்த்ததில்லை, அதை பார்க்கும் வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷர்ஸ் வந்தப்போ அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஊர்ல தேம்ஸ் ரிவர் இருக்கிறது, அந்த மாதிரி அங்க அவர்களுக்கு வீடு வாங்கி ஒரு ராஜபோகமா வாழ முடியவில்லை. இங்க இந்த தண்ணீர் நிலை நீர்நிலை இருக்க பகுதியை வந்து அவங்க ஒரு அரண்மனையோ ஒரு பெரிய வீடியோ எடுத்து கட்டி இந்த தண்ணீரை வந்து அவங்க ஏரியா ஏரியோடைய அவங்களுடைய ஸ்விம்மிங் பூல் அவங்களுடைய போட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீடை கட்டினதுக்கு அப்புறம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய சர்வன்ஸ், அதுக்கெல்லாம் குவார்டர்ஸ், அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வீடு குடியிருப்புகள், அப்படியே மெதுவா அந்த இடத்த வந்துருது. அந்த நீர்நிலையும் காலப்போக்கில் வெயில் வத்தி போனா அது அப்படியே குப்பை மேடா மாறிடுச்சு. அந்த குப்பை மேடையும் கடைசியில கட்டடங்களுக்கும் குடியிருப்புகள் வளர்வதற்குமான இடங்களாக மாறி இருக்க வேண்டும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணீர் நிலை ஓடிக்கொண்டிருந்த இந்த சென்னை அருமையான ஒரு நீர் நிலை அதிகம் இருந்த இடம், அது எப்படி ரிவைவ் பண்றது? இப்ப நம்ம எல்ஐசி கட்டினோம், அந்த சைடு கட்டடங்கள் கட்டி விட்டோம், எங்க பார்த்தாலும் குடியிருப்பு வந்து விட்டது, இப்ப நம்ம அதை ரிவைவ் பண்ண முடியாது. ஆனால் தண்ணீர் ஓட்டம் எப்படி இருக்கிறது, இதை எப்படி அதை நம்ம சீர் செய்யறதுன்ற ஸ்டடிய இன்னைக்கு ட்ரோன் கேமரா இருக்கு, மேல இருந்து போட்டோஸ் எடுக்கலாம், கீழே இருந்து வாட்டர் லெவல்ஸ் பாக்குறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, சேட்டலைட் இமேஜரி பண்ணலாம். இதையெல்லாம் வைத்து அடுத்த 4-5 ஆண்டுகளுக்கு ஸ்டடி பண்ணி சென்னையின் தண்ணீர் ஓட்டத்தை வைத்து இந்த தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அதை ஸ்டடிய அந்த ரிசர்ச் ஸ்டடியை இப்பொழுது ஆரம்பிச்சோம்னா அடுத்த 10 ஆண்டுகளில் அடுத்த ஒரு தலைமுறை 2030 அப்புறம் வர தலைமுறைக்கு ஆரோக்கியமான சென்னையாக இருக்கும். எப்படி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இந்த தண்ணீரை பத்தி கவலைப்படாமல் விட்டதால் இன்று வருடத்துக்கு வருடம் மழையை நம்பி இருக்கிறோம், புயல் வந்தாதான் நமக்கு மழை என்று அடிச்சு லாரி தண்ணி வந்து விட்டதா என்றால் தான் வீட்டில் தண்ணி அப்படின்ற நிலைமையும் வந்து விட்டது. அது மாற ஒரு பெரிய ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் பேசுவோம். நீங்க கேட்டு 9.7 BFM டோன்ட் ரீ வித் கிரிடி டாப் அண்ட் கிளிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. 9.7 BFM டோன்ட் ரீ வித் கிரிடி கேட்டிருக்கீங்க சிலங்களா. மட்ராஸ் வீக் ஸ்பெஷல் இப்படிக்கு சென்னை சென்னை. எஸ், இந்த வாரம் முழுக்க வந்து மெட்ராஸ் வீக்கா நம்ம கொண்டாடுகிறோம். அதான் இப்படிக்கு சென்னை. இன்னைக்கு யார் நம்ம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து பப்ளிஷர் ஆகவும் எடிட்டராகவும் இருக்கக்கூடிய மிஸ்டர் முத்துக்குமார் இருக்கார். ஓகே, ஒரு பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, பல நாடுகளுக்கு பயணம் எல்லாம் செய்தவர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். சார், இப்ப வந்து சில விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னப்பா அது, இயற்கை வளங்களை நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோமே, ஃபியூச்சர் என்ன ஆகுறது? இப்ப நாம வாழ்ந்துட்டு போறது ஒரு பக்கம், பட் இதுக்கப்புறம் நமக்கு அப்புறமா சென்னைன்றது இருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய லேண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் மத்தியில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்தா கூட இதையும் தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் வந்து எக்கச்சக்கமா பாதிக்கப்படுது. அந்த காலத்திலயும் கண்டிப்பா அவங்க டைம்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் அந்த இயற்கை வளங்களை வந்து பெருசா எந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்காம அவங்க பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா?
சென்னை அப்படின்னா எனக்கு தோன்றது ஒரு நேச்சுரல் பியூட்டி. காலையில வாக்கிங் போய் பாருங்க, எங்க போனாலும் எல்லார் வீட்டு வாசலையும் ஒரு பசுமையான ஒரு சின்ன சூழல் இருக்கும். ஒரு மரம், ஒரு பூச்செடி, முருங்கை மரம், ஏதாவது ஒண்ணு வைத்திருப்பார்கள். மெட்ராஸ் என்று இருந்த காலத்தில் 70s நான் பார்க்கும் பொழுது, இது சினிமா பாருங்களா, திரைப்படங்கள், பழைய திரைப்படங்கள் கடற்படங்களை பாருங்களேன், கார் சேஸோ இல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஓடிக்கொண்டு இருந்தார்களோ இல்ல காதலர்கள் அங்கே பாடிக்கொண்டிருந்தாலோ கிரீனரி இருக்கும், பசுமை இருக்கும், புல்வெளி இருக்கும், ஓபன் ஸ்பேஸ் நிறைய இருந்தது. இப்போ ஓபன் ஸ்பேஸே இல்ல, பக்கத்து பக்கத்து பக்கத்துல காம்பவுண்ட் காம்பவுண்ட் வீடை கட்டி செவரை எழுப்பி வீடை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் மரங்கள் நிறையவே இருக்கு. இந்த பூமி, அதாவது இந்த மாதிரி ஒரு ஹியூமிட் ஹாட் பகுதியில் இத்தனை மரங்கள் இத்தனை செடிகளை வளர்த்து வருவது இண்டிவிஜுவல் தனி மனித தனி நபர் சிந்தனையால் தான், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னால சென்னை வந்து கிரீனரியா இருக்கு. ஆனால் இது போதாது. ஏன்னா சென்னைக்கு வந்து வளர்ந்து கொண்டே போவதால் இந்த மரங்களுக்கு தண்ணி இல்ல, பெரிய புயல் அடிச்சுன்னா வேரோட கழுந்து விழுந்துருது, திடீர்னு விழுந்துருச்சுன்னா பக்கத்து வீடு ஆபத்தான விபத்தாக மாறுகிறது, மின்சார கம்பிகள் பெயர்ந்து விழுகிறது. சோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நமக்கு இந்த நெய்தல் பகுதியில் என்னென்ன வளரும், இத ஒரு சதுரடிக்கு என்னென்ன வளரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை சேட்டலைட் மேப்பிங் வழியாக அழகா சொல்லலாம். சோ கார்டன் ஸ்பேஸ வந்து யூஸ் பண்றது, டெரஸ்ல வந்து கார்டன் அமைக்கிறது என்பதெல்லாம் வளர வளர வரல. ஒரு 10 வருடங்களில் இன்று இருப்பதை விட 1 டிகிரி குறைந்த வெப்பம் இருந்தால் கண்டிப்பாக சென்னை இந்த ஒரு 40-50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற பகுதி ஒரு மழை காடு என்று சொல்வார்களே அந்த மாதிரியான பகுதியாக மாற்றிவிட்டால் அடுத்த 10 வருடங்களில் அடுத்த தலைமுறை சென்னையை ரசித்து உயிரோட்டமான நகரமாக இங்கே அதை பார்த்து ஆனந்தமாக வாழ்வார்கள். நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அது, நமது கட்டாயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இன்னும் கண்டிப்பா நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க கேட்டது 92.7 பிக் எஃப்எம்ல டோன்ட் ரீ வித் கிரி டாப் ஆன் கலக்கல் இட்ஸ் ஸ்மார்ட் யோசி லைஃப் ஈஸி. 92.7 பிக் எஃப்எம்ல நீங்க கேட்டது டோன்ட் ரீ வித் கிரி டாப் ஆன் கலக்கல் இட்ஸ் ஸ்மார்ட் யோசி லைஃப் ஈஸி இச்சலங்களா. சோ இன்னைக்கு நம்மோட வந்து இன்னைக்கு மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மோட வந்து மிஸ்டர் முத்துக்குமார் ஃப்ரம் மக்கள் குரல் பப்ளிஷர் அண்ட் எடிட்டராக இருக்கக்கூடியவர், அவர் தான் பேசிட்டு இருக்காரு.
மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல் இப்படி சென்னை சென்னை.
சார், இப்போ வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது உங்ககிட்ட பேசுனது மெயினாக வந்து நான் தெரிஞ்சுட்டது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைய நம்ம கொண்டு வரணும், நிறைய இடங்கள் வந்து இப்படி பார்க்க வைக்கலாம், பல பேர் வந்து பார்க்க வேண்டிய எத்தனையோ ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஊரில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ஃபியூ பிளேசஸ் இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக செம்மையாக கொண்டு போகலாம். அண்ட் நம்மளுடைய சிட்டியில் வந்து இன்னும் பெட்டர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை மாற்றுறதுக்கு என்னென்ன இன்னோவேஷன்லாம் கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க சார்?
சரி, சென்னைக்கு அந்த காலத்தில் அதாவது மெட்ராஸ்ன்னு இருக்கும்போது வந்தவர்கள் பார்த்தார்கள், ரசித்தார்கள், ஜூ போவாங்க, மீன் காட்சியகம் போவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இன்றைய தலைமுறைக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எல்லாம் கையடக்க செல்போனில் இருக்கிறது. உலகில் இருக்கிற எல்லா மியூசியத்தையும் அருங்காட்சியங்களையும் நமது செல்போன்ல 3D முப்பரிமாண நோக்கில் பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ சென்னையில் இன்று அப்படி ஒரு ஈர்ப்பு, அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு ஈர்ப்பு என்று என்ன இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒன்னு அந்த லிஸ்ட்ல 52 இடத்தை பிடித்திருந்தோம். உலகெங்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க, ஜப்பான்ல டோக்கியோ இருக்குது, பிரான்ஸ்ல பாரிஸ் இருக்குது, அமெரிக்கால நியூயார்க் இருக்குது, இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் சென்னையும் 52 இடத்தில் இருந்திருக்கிறது. அது நமக்கு பெருமை. என்னன்னா சென்னைக்கு வரவங்க எல்லாருமே எல்லா விதமான அவர்களுக்கு வேண்டிய பட்ஜெட்ல அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் தயாராக இருக்கிறது. சுற்றுலா பயணம்னா நம்ம சென்னை இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் குளிர் பிரதேசத்திற்கு போவதை விரும்புகிறோம். உலகெங்கும் குளிர் பிரதேசம் அதிகம், அந்த குளிர விட்டு சென்னைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வரவங்க பெருவரியா இருக்கிறாங்க, கடற்கரைக்கு வருகிற. அதனால்தான் இத்தனை ரெசார்ட்டுகள் பெருகி விட்டது. எத்தனை ரெசார்ட்ஸ் திருவான்மையரை தாண்டி சிறு ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி விட்டோம்னா பிஜிபி முதல் சேரியட் ஹோட்டல் அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிறது. சைனீஸ் பிரீமியரும் நமது பிரைம் மினிஸ்டரும் அங்குதானே சந்தித்துக் கொண்டார்கள், அங்குதானே தங்கி இருந்தார்கள் 2 நாளைக்கு. அப்படிப்பட்ட அருமையான இடங்கள் இங்கே இருக்கிறது. சோ எந்த பட்ஜெட் அந்த லோ பட்ஜெட்ல இருந்து லக்ஸூரியஸ் 5-star பட்ஜெட் வரைக்கும் அங்க ரிசார்ட்ஸ் தயாரா இருக்கு.
ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். நீங்க கேட்டது 92.7 பிக் எஃப்எம்ல டோன்ட் ஹரி வித் கிரிடி டாப் ஆன் கலக்கல் இட்ஸ் ஸ்மார்ட் யோசி லைஃப் ஈஸி. ஓகே சிலங்களா, இவ்வளோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட வந்து மிஸ்டர் முத்துக்குமார் பேசியிருந்தாரு. பப்ளிஷராகவும் எடிட்டராகவும் இருக்கக்கூடியவர், ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர். இந்த மெட்ராஸ் வீக் ஸ்பெஷல் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டையும் பேச வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அவர் தான் பேசிட்டு
இருக்காரு.
சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்ககிட்ட ஒரே விஷயம், நம்முடைய லிசனர்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
சென்னையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு கண்ணு முன்னாடி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம். அது வாகன ஜனத்தொகை. எல்லார் வீட்லயும் 2 2-wheeler இருந்த போய் இப்ப 2nd காரை வாங்க போறோம் அப்படின்ற பேச்சு அடிபட்டு கொண்டே இருக்கிறது, அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சோ இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போடப்பட்டிருக்கிற பிளாட்ஃபார்ம் மேல கார் நின்று கொண்டே இருக்கிறது. இன்னொரு காரை எங்க நிறுத்துறது? வழியே இல்ல. சோ கார் பார்க்கருக்கு ஒரு கட்டுமானம் தேவைப்படுகிறது. இப்படியாக மாறிக்கொண்டு இருக்கும் இந்த சூழலில் நகர அபிவிருத்தி கமிட்டி ஒரு பேனல் இதை பத்தி நிறைய சிந்திச்சு, கார் அதிகரிக்கும், ஜனத்தொகை அதிகரிக்கும், கார் ஜனத்தொகைக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் இங்கே வர வேண்டும், அதே மாதிரி ஜன நெரிசல் போல் நெரிசல் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாகன நெரிசலும் அதிகரிக்க அதிகரிக்க போக்குவரத்து நெரிசல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ போக்குவரத்து நெரிசல் நேரம் என்ற ஒன்றை குறிப்பிடுவோம், ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கும் காலையில இந்த அலுவலக நேரத்திலும் அலுவலகத்தை விட்டு வருபவர்களுக்கும். இந்த நேரங்களில் இந்த ரோடை யூஸ் பண்ணா அதுக்கு டோல் அப்படின்றது சிங்கப்பூர்ல இருக்கு, மேலநாடுகள்ல இருக்கு. சோ அதிகமா பயணிக்கிற அந்த பகுதியில வந்து போலீஸ் கண்காணிப்பை விட மக்களுடைய சிந்தனை, ஆஹா இது முக்கியமான நேரம், நெரிசலான நேரம், இந்த நேரத்தில் இப்படி தவறாலாம் போகக்கூடாது, நினைச்சா பெடஸ்டியன் கிராஸ் கிட்ட போய் வண்டியை நிறுத்துறது, அதை தாண்டி போய் நிறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற அந்த சிந்தனையை கொண்டு வரும்படியான சட்ட திட்டங்கள் இங்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த டிராபிக் பிரச்சனையை கையாள மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகிறது.
ஓகே சார், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு, உண்மையிலே வந்து நீங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா நடந்து, அதே மாதிரி நம்ம சென்னையை வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து அழகுபடுத்தலாம், டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு உண்மையிலேயே, அதெல்லாம் வந்து இன்னும் அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பக்காவா ஆக்கி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கலக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு நமக்கு பின்னாடி அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இன்னைக்கு நீங்களும் இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலப்படி நானும் கிளம்புறேன். சொல்லுங்களா, பபாய், ஹவ் அ கிரேட் டே. அடுத்ததா வந்துட்டு உள்ளே வெளியே முதலா கேட்டு இன்புற்று மகிழுங்கள். நீங்க கேட்டுக்கிட்டு 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல், இட்ஸ் மாத்தி யோசி, லைஃப் ஈஸி, கிரிகிரி சைனிங் ஆஃப்.